திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நாம சிவஞானம் கண்ணாக கொண்டு ஆன்மா யாரு, சிவம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படி வந்த காரணத்தால் என்ன செய்யறோம்? அதனால என்ன நடக்கு? அது தெரிஞ்சனால என்ன பயன்? என்ன பயன்? மயர்வு அறுதல், மயர்வு அறுதல், மயக்கம், மயக்கம், மயக்கம் நீங்குது, தெளிவுன்னு அர்த்தம். மயக்கம் நீங்கிட்டு தெளிவு பிறக்கிறது. மயர்வு அறுதல், மயர்வர, எனவே மயக்கமும் நீங்குகிறது. விளங்குதா? இப்போ தெளிவு ஏறுகிறது. எனவே இந்த உடம்பை கொண்டு, ஏன்னா இந்த உடம்பை வச்சு எப்படி ஆன்மாவை பார்க்கறது, ஜீவான்மாவை பார்க்கறது, பரமான்மாவை பார்க்கறது, எப்படி பார்க்கறது? புஸ்தகத்தை துணை கொண்டு ஆராயணுங்கிறோம், நூலை கொண்டு எப்படி ஆராயிறது? அதான் மூணாம் நூற்பாவில் வருது இல்லையா. மூணாம் நூற்பாவில் இந்த உடம்பை வச்சு தான் இல்லையா, மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே, சூத்திரமே அதானே சொல்கிறாரு இல்லையா? அப்படிதானே ஐயா, தொல்காப்பியமே அப்படிதானே சொல்லுது. ஆ, எனவே உடம்பை வச்சு தான் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம், அப்படிதானே? உயிர் இல்லையே, இருக்கா இல்லையானு பார்த்தா இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? போயிட்டானா இருக்கானான்னு பாரு அப்படின்னா என்ன செய்யும்? உடம்பை தான் ஆராய்ச்சி பண்ணுதான், விளங்குதா? அதை வச்சு தானே. எனவே இந்த உடம்பை கொண்டு, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பு சடம், அதில் எத்தனையோ செயல்கள், வெவ்வேறு விதமான செயல்கள் நடக்கிறது. எனவே அதில் உள்ளே இருந்து அதை இயக்குகின்ற ஒரு அறிவுடைய பொருள் இருக்கணும், அப்படி தானே கருதுகிறோம். ஆ, அந்த ஆனால் அந்த உடம்புல கொண்டு அப்படி நடக்கிறதுனால உடம்புதோறும் வெவ்வேறு விதமான உணர்வுகள் நிகழ்கின்றன. ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் இன்னொருத்தன் அழுதுகிட்டு இருக்கான், இருக்கானா இல்லையா? ஒருத்தன் தெளிவாக இருந்தால் ஒருத்தன் ஒன்றுமே மயக்கம், பெருமயக்கத்தில் இருக்கான். இப்படி வெவ்வேறு விதமான உணர்வுகள் நடக்கிறதுனால என்ன அர்த்தம்? உடம்புதோறும் வெவ்வேறு விதமான ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஒரே ஆன்மா எல்லா உடம்புலையும் இல்லை என்பது பெறப்படுகிறது, விளங்குதா? இதெல்லாம் ஆன்மாவை பற்றி செய்தானே, எதை வச்சு அறிகிறோம்? உடம்பை வச்சு, உடம்பை ஏதுவாக கொண்டு ஆராய்ச்சி எதுல இருந்து தொடங்குது? உடம்புல இருந்து தொடங்குது, விளங்குதா? ஆ சரி, இப்போ இதை வச்சு கடவுளை எப்படி பார்க்க? சரிதான், இந்த உடம்பு நமக்கு கொடுத்துருக்கான், ஆ இந்த உடம்பு வேலை செய்யுதுன்னு அது உள்ள இருந்து ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா இவன் சொன்னபடி ஒன்றும் கேட்க மாட்டேக்க. சாப்பிட்டு வந்தா பாடம் பாடியம் பாடியம்னா அது பாட்டு கணக்கு இருக்கு, அப்படியே தூக்கம் தான் வருது. சாஞ்சு உட்காராமே நிறைய பேர் ரொம்ப உஷாரா அப்படி இருக்காங்க, ஏன்னா சாஞ்சா ஒரேடியா சாஞ்சுதாங்க, விளங்குதா? பாருங்க நிறைய பேரை ஆளுல பார்த்தீங்கன்னா காலையில இருந்த மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் இப்படி, ஏன்னா அந்த பேனையும் போட்டு விட்டு கீழே உட்கார வச்சாச்சுன்னா எப்படி இருக்கு? பாட நடத்த நடத்த நல்லா கிரு கிருன்னு இருக்கு சார். எனவே பார்த்தீங்கன்னா, நாம இந்த உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்திருந்தாலும் இந்த உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. இந்த சத்தத்தை கேட்கக்கூடாதுன்னா அப்போதான் அது ரொம்ப கேட்கு காது. இந்த நாத்தம் மோசமாக இருக்குது, முகராதேன்னா மூக்கு முகராமல் இருக்கா? ஒன்றும் சொன்னோடி கேட்க மாட்டான், விளங்குதா? அப்போ இந்த உடம்பு, உடம்புக்கு கர்த்தாவாக நாம் இருந்தாலும் நம்முடைய கண்ட்ரோல் அது இல்லை. அது பத்தாம் நூற்பா ரெண்டாவது அதிகாரம் முதப்பாட்டு என்னது? நாமல்ல இந்திரியம் நம் வழியில் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரணுடைமை, ஆம் எண்ணில் எத்தனை என்றும் இறைவனியாருக்கு இல்லை வினை, முச்சை வினையும் தருவான் முன் சொல்றானா இல்லையா? எனவே இந்த கருவிகள் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா வேற எவனும் ஒரு சூத்திரதாரி இருக்கான், அவன் ஆட்டுதபடி தான் அது ஆடுது, நாம சும்மா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கயிறை, விளங்குதா? சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி எழுதுவாங்க, அது தான் எழுதுதான் நினைக்கும், எழுதுனது யாரு? அவங்க பெற்றோர் பிடிச்சி. அது மாதிரி நாம செயல்படுதாம நம்ம ஒருத்தர் வந்து என்ன செய்யறான், ஆடிக்கிட்டு இருக்கான், நாம பொம்மை மாதிரி ஆடிதோம் இல்லையா? ஆனா நாமே ஆடுவதாக நினைத்து கொண்டு, அப்போ அவன் நினைச்சபடிதான் இது செயல்படுதே தவிர நம்ம நினைச்சபடி இது ஒன்றும் செயல்படல என்று இறைவனுடைய இருப்பை எது கொண்டு அறிகிறோம்? இந்த உடம்பை வச்சு அறிகிறோமா இல்லையா? எனவே ரெண்டையும் அறிவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. விளங்குதா? அதே மாதிரிதான் இந்த இது வந்து நமக்கு இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செய்து அதனால இந்த ஆணவ மலம் தேஞ்சிட்டா நாம நாம யாரு, இறைவன் யாரு என்பதை அனுபவமாக காண்போம் இல்லையா? அப்போ ஜீவான்மாவை பரமான்மாவை பற்றி அறிவதுனா ஆன்ம தரிசனம் சிவ தரிசனம், ஆன்ம தரிசனம் சிவ தரிசனம். ஆன்ம தரிசனம்னா என்னது? உங்களை பார்த்துருக்கீளா? உங்க பேர் என்னையா? ஆனந்தராஜன். எப்போ ஆனந்த ஆனந்தன் ஆனந்தரையா? உங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? உங்களை பார்த்துருக்கீளா இல்லையா? பார்த்தேன், பார்க்கல பார்க்கல. ஏன்னா நாம பார்ப்பதெல்லாம் இந்த உடம்பை உடம்பை. ஆனா இந்த உயிரை நாம பார்க்கறது முடியாது. அப்போ ஆன்மாவை தரிசனம் பண்றதுனா என்னது? ஆன்மாவை தரிசனம் பண்றதுனா, தரிசனம்னா காட்சி தானே, ஆன்மாவை பார்க்கறதுனா என்னது? ஆன்ம தரிசனமாவது. ஆன்ம தரிசனம்னா என்னன்னா நமக்குன்னு சுதந்திரமான அறிவில்லை, நமக்குன்னு சுதந்திரமான தொழில் இல்லை, செயல் இல்லை, அறிவில்லை, எல்லாம் பெருமான், நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வெறும் டம்மி, நம்ம வெறும் இதை உணர்ந்து கொள்வதுதான் தரிசனம். இதை உணர்ந்து கொள்வதுதான், இதை உணர்ந்தாதான் பெருமான்ட்ட அடங்குவான். அதை உணராத வரைக்கும் என்ன சொல்லுவான்? நான் நான் என்ற முனைப்பு தான் இருக்கும். விளங்குதா? எனவே அதுதான் நம்மை உணர்தல். தம்மை உணர்தல்னா என்னது? நமக்கு அறிவையும் செயலையும் விளக்கி கொண்டிருப்பவன் இறைவன் என்பதை உணர்வதுதான் தரிசனம். விளங்குதா? சிவ தரிசனம், சிவ தரிசனம் என்பது அவனுடைய உபகாரத்தை உணர்வது. ஆக இந்த இரண்டையும் நாம எப்படி பார்க்க முடியும்? சிவஞானம் கிடைச்சாதான் பார்க்கலாம். ஆன்மாவை தரிசனம் பண்றதுன்னா இந்த கருவியை கொண்டு பார்க்க முடியாது. அது நமக்கு பின்னால சூத்திரங்கள்ல வருது. அதனால இந்த இதை ரெண்டையும் உணர்ந்ததுனால நாம் நாம்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதமும் போயிருது, வாசனை மல வாசனையும் போகிறது. முதல்ல தீர்ந்தது எது? மலம். இப்போ கடைசியில போறது வாசனை. சரி, மலம் போறதுன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்றோம், இதெல்லாம் போகுது. வாசனைன்னா என்னது? எல்லாரும் சொல்றாங்க மல வாசனை போகுது, மலம் போகுது, வாசனை போகுதுன்னு. எல்லாம் மோந்து மோந்தா பார்க்க முடியும். ஆணவம் எப்படி வாசமா எப்படி இருக்கும், கண்மம் எப்படி இருக்கும் யாருக்கா தெரியுமா? பெரிய வாசனை வாசனைங்க என்னையா? பெருங்காய டப்பா மாதிரி சரிதான், அது வாசனை தானே, காயம் வாசனை தானே. இங்க வாசனை என்பது என்ன? அந்த சொல்லால் குறிக்கப்படுவது என்ன? வாசனையாவது பற்று. பொருள் போனாலும் பொருள் பற்று போகாமை. பொருள் போயிடும், ஆனா என்ன போகாது? பற்று போகாது, அதுவும் போகணும். இப்போ உங்ககிட்ட ஒரு அருமையான பேனா இருக்குன்னு இங்க பக்கத்துக்காரரு எழுது வாங்குறதுக்காக எழுதுறாரு, வாங்குறாரு எழுதுறதுக்காக வாங்குறாரு, ஐயோ வாங்கிட்டாரே இது திருப்பி தருவாரோ மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையா? பொருள் போனாலும் உங்களுக்கு அங்க பற்று போகல, அந்த பற்றும் போகணும். விளங்குதா? அப்போதான் நீங்கனதா அர்த்தம் இல்லையா? அதனாலதான் வறுமைனா என்ன சொல்லுது இலக்கணம், என்ன சொல்லுது வறுமைனா என்னது? ஐயா வறுமைனா தெரியாதா? வறுமைனா ஏழ்மை இல்லை, பொருள் இல்லாமை வறுமை அல்ல. பொருள் இல்லாமை வறுமையாவது அனுபவிக்கப்படாத பற்றுள்ளமேங்கிறார். அதாவது வறுமைனா என்னன்னா பொருள் இல்லை ஆனா பற்று ரொம்ப இருந்தா அது பேர் தான் வறுமை. பொருளும் இல்ல பற்றும் இல்லைன்னா நிறைவுங்கிறாரு. பொருளும் இல்ல பற்றும் இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? நிறைவு. பொருள் இல்ல ஆனா ரொம்ப ஆசை இருக்குன்னு அது பேர் தான் வறுமை. விளங்குதா? அப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனால இந்த பொருள் அந்த ஆணவம் என்பது நீங்கினாலும் என்ன நீங்காது? பற்று அதுவும் நீங்கணும், அதான் மயர்வு வாசனைங்கிறது. அதுவும் நீங்கினா தான் முழுதான் நீங்கினதா அர்த்தம். எனவே அதுவும் நீங்கினவே தெளிவு கிடைக்கிறது. பொருள் இல்லை அப்படின்னா, இப்போ துறவிகள் இருக்காங்க, அதான் துறவு. பொருளை துறக்கிறது மட்டுமில்லை, அதனுடைய பற்றையும் துறந்தால் தான் துறவு இல்லையா. இப்போ வந்து நிறைய கடன் வாங்கிக்கிட்டுது சாமியாரா பேர் தான், அவெல்லாம் துறவியா இல்லையா? அதான் பிச்சை எடுக்க போட்ட வேஷங்கள் எல்லாம் துறவல்ல என்பார். பிச்சை எடுக்க போட்ட வேஷங்கள் எல்லாம் துறவல்ல இல்லையா? பெருமான் மீது வைத்த பற்று காரணமாக உலகப்பற்றி துறப்போதான் துறவு. பெருமான் மீது பற்று, உலகம் ரெண்டு இருக்கு. இவன் மீது உள்ள பற்று காரணமா இந்த பற்றை விட்டா அதுதான் துறவு இல்லையா? அப்புறம் வீட்டு பெண்டாட்டிக்கு பயந்து, புள்ளேடுக்கு பயந்து, கடனுக்கு பயந்து, அதெல்லாம் துறந்தா அது துறவு அல்ல. எனவே இங்கே இந்த ஞான நூல் ஆராய்ச்சி பண்ணதுனால கண்ணீருள் தீர்ந்துன்னு சொன்னமல்லையா, அது எப்படி தீருதுங்கிறத வரிசையா காட்டுகிறார். விளங்குதா? முதல்ல நாடுறோம், நாடின காரணத்தினால தீர்கிறது, தீர்ந்த காரணத்தினால சிவஞானம் காண அனுபவமாக காண்கிறோம், அனுபவம் காணதுனால மயக்கமும் போய்விடுகிறது, நீங்குகிறது. விளங்குதா என்ற செய்தியை இங்க சொல்கிறார். அப்போ இங்க இந்த சிவஞான போத நூல் ஆராய்ச்சி நமக்கு என்னெல்லாம் தருகிறது? ஆன்மா, ஜீவான்மா, பரமான்மாவை பற்றிய ஆராய்ச்சி அறிவை தருகிறது, அனுபவ அறிவையும் தருகிறது. அப்போ நமக்கு அந்த தெளிவை தந்து, தெளிவு தான் ஞானம், அந்த ஞானம் தான் நமக்கு வீடு பேருக்கு தருவது. அப்போ ரெண்டையுமே அது தருகிறது என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ இப்படி சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர், இது நூலு, ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அங்க நந்தி முனிகணத்து அழித்த, நந்தி முனிகணத்து அழித்த, இதெல்லாம் நடப்பதற்காக, இந்த நாளும் நடப்பதற்காக நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான் எந்த நந்தி? இங்க நந்தி என்பது அந்த ஏழு வகை நந்தியில எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அபர பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அதிகார நந்தியை குறிக்கிறது, அதிகார நந்தி. எனவே இந்த நந்தி, நந்தியம்பெருமான் நம்முடைய முதல் குரு நந்தியம்பெருமான், முனிகணத்து அழித்த, முனிகணங்கள் அவங்க யாரு? கணங்கள், 12 கணங்கள்ல முனிவர்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த முனிவர்கள் யாருன்னா ஜனகாதி முனிவர்கள், சனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு பேர்கள். இந்த முனிகணம் அவங்க யாரு? கற்ற கேள்வி வல்லார்கள், கற்ற கேள்வி வல்லார்கள். வேத ஆகமங்களை எல்லாம் நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசமே கேட்ட ஞானிகள். எனவே அந்த நந்தி முனிகணத்து அவர் அளிக்க, நந்தி இவங்களுக்கு சொல்ல, அது எங்க வந்து சேர்ந்திருக்கே? மெய்கண்டாருக்கு. அது சத்தியஞான தரிசினிக்கு வந்து, சத்தியஞான தரிசில இருந்து பரஞ்சோதிக்கு வந்து, இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படி நந்தி முனிகணத்தை அழித்த உயர் சிவஞான போதம், சிவஞான போதம்னு சொல்லல, என்ன சொல்றாரு? உயர், ஒரு அடை கொடுக்கிறாரு, உயர் சிவஞான போதம். ஏன் அப்படி சொல்றாரு உயர்னு? என்ன சிறப்பு? மற்றது சிறப்பு இல்லையா? அப்புறம் ஏன் இதுக்கு மாத்திரம்? அதாவது இந்த உயர் என்றதாவது ஏனைய சரியை கிரியை யோகத்தை பற்றி சொல்கின்ற நூல்களின் மேலான ஞானத்தை பற்றி சொல்கின்ற நூலானமையான் அது உயர் என்று விசேடித்தார். விளங்குதா? சரியை பத்தி, கிரியை பத்தி, யோகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கா இல்லையா? அதெல்லாம் என்னது? எல்லாம் என்னது? அது பத்ததி. அது என்னது? பத்ததிகள். எனவே இந்த பத்ததிகள், 18 பத்ததிகளின் மேலான, 18 பத்ததிகளின் மேலான ஞானத்தை பற்றி சொல்கின்ற நூலானமையால் உயர் சிவஞான போதம் என்றார். ஏன் ஞானம், ஞானம் அதை உயர்த்தி சொல்றாரு? எதனால, எதனால சொல்றாரு? எதுனாலன்னா, இந்த ஞானம்தான் வீடு பெற்றுக்கு நேர்வாயில், வீடு பெற்றுக்கு நேர்வாயில் எது? ஞானம். ஞானம் கிடைத்தாலன்றி என்ன கிடையாது? முக்தி கிடைக்காது. ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம், விளங்குதா? எனவே அந்த வீடு பேர் அடைவதற்கு ஞானம்தான் வாசல், அது இல்லாம வேற எந்த வழியிலையும் போக முடியாது. அதனால இந்த ஞானத்தை பற்றி சொல்கின்ற இதுக்கு உயர் என்ற அடை கொடுத்து சொன்னார். உயர் சிவஞான போதம் உரைத்தோன். எப்படி உரைத்தார் அவரே? நாம முதலே பார்த்தோமே, அவர் கேட்டத நமக்கு எப்படி தந்தாரு? எப்படி சொன்னார்னு பார்த்தோமா இல்லையா? முதல்ல உரை உரை வகைகளெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இவர் எப்படி சொன்னாரு? அந்த அவர் கேட்ட அந்த சூத்திரத்தோடு கூட வாத்திக பொழிப்போடு ஏது திருட்டாந்தத்தால் இன்று கடைசி பாட்டில் சொல்வார், அதெல்லாம் சேர்த்து கருணையோடு நமக்கு அதை செய்திருக்கிறார். அதான் உரைத்தோன். உயர் சிவஞான போதும் உரைத்தோன். அவையாறு பெண்ணை புனல் சூழ் வெண்ணை ஸ்வேதவனன். அந்த செய்தவ ஆசிரியர் யாரு? பெண்ணை புனல் சூழ் பெண்ணையாறு சூழ்ந்திருக்கின்ற வெண்ணை. வெண்ணைன்னு என்ன? திருவெண்ணை நல்லூர். இவர் திருவெண்ணை நல்லூர்ல பிறந்தாரு. பெண்ணாகடம் பிறையா இதை சொல்லிட்டு இருக்காரு? மாமா ஊர்னா சொல்லலாமா? உங்க ஊர் எதுன்னு கேட்டா மாமா ஊரை சொல்வீளா? அதாவது ஒருவர் பிறப்பதிலும் ஞானம் பிறத்திலே பிறப்பாம். பிறந்த பயன் எங்க கிடைக்கும்? அதான் இல்லையா? அப்போ அவருக்கு ஞானம் விளைந்த இடம் எது? அதனால சொல்றாரு, விளங்குதா? அவங்க ஞானத்துக்கு தான் அங்க முக்கியம். அதனால இங்க அந்த வெண்ணெய் நல்லூர் சொல்றாரு, வெண்ணெய் ஸ்வேதவனன். ஏன் ரெண்டு பேரையும் சொல்றாரு? மெய்கண்டார்னு சொல்றாரு, ஸ்வேதவனன் சொல்றாரு. இதை இங்க மட்டும் சொல்லலை. உண்மை விளக்கத்துல அந்த 45வது பாட்டு என்னது? 54வது பாட்டு. 54வது பாட்டு என்ன? வாழ்ந்தேன் அருட்கடலே. பெருமானை பார்த்து சொல்றாரு குருவை, அருட்கடலேங்கிறாரு. குருவை எப்படி சொல்றாரு? அருட்கடலே என்று மெய்கண்டாரை பார்த்து சொல்றார். வாழ்ந்தேன் அருட்கடலே, வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் மேதினியில் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே. வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று அப்படின்னு சொல்றாரா இல்லையா? எனவே அது காப்புச்சிகளை சேர்த்தா, சேர்க்காம சொன்னா 53, சேர்த்து சொன்னா. அதனால இந்த ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மெய்கண்டார் என்றார் மெய்யை கண்ட ஞானிகளுக்குரியது. மெய்யினா இது சிவம், சிவத்தை கண்டவரெல்லாம் மெய்கண்டவர் தான். ஆனா இங்க அந்த ஞானிகளை குறியாது, யாரை குறிக்கணும்? மெய்கண்டார் என்ற அவரை குறிக்கணுமா இல்லையா? அதனால ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு, ஸ்வேதவன பெருளாள் என்ற ஸ்வேதவன மெய்கன். அதனால பெண்ணை புனல் சூழ் வெண்ணை ஸ்வேதவனன் என்ற அந்த இயற்பெயரை சொல்லி பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். பொய் கண்டு அகன்ற, இதுக்கு ரெண்டு விதமா பொருள் சொல்றார். பொய்கண்டு, பொய் எது? உலகமெல்லாம் பொய் தான், அதை கண்டு அகன்ற அதன் சார்பிலிருந்து நீங்கிய மெய்கண்ட சிவத்தை கண்ட மெய்ப்பொருளை கண்ட தெய்வத்தன்மை பொருந்தியவன். இன்னொன்று என்னன்னா, இந்த வேதத்தில் சொன்ன அத்துவிதம் என்ற அந்த வாக்கியத்துக்கு மெய்ப்பொருளை கண்ட ஏ யார் சொன்னதெல்லாம் பொய் என்று கண்டு அதுக்கு உண்மை பொருளை கண்ட, எனவே பொய்கண்டார் காணாத, பொய்கண்டார் காணாத எது? அங்க சங்கரரு, ராமானுஜரு, மாத்துவாச்சாரியார் எல்லாத்தையும் அதுல சேர்த்துட்டார். காணாத புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதந்தாள் சேர்நாள் என்ன ஆளும் சொல்றாரா இல்லையா? எனவே அதையும் குறிக்கும், விளங்குதா? எனவே பொய் கண்டு அகன்ற அதான் முதல்ல சொன்னார். இதுல உண்மை விளக்கத்துல பொய்காட்டி பொய்யகற்றி, பொய்யை காட்ட வல்லவர் அவர், பொய்யை வீட்ட வல்லவர், காட்டவும் வீட்டமும் வல்லமை உடையவர் யாரு? மெய்கண்ட தேவர், விளங்குதா? எனவே பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் அவரை என்று இங்க ஆசிரியருடைய சிறப்பு சொல்லிட்டாரு. அது மட்டுமா ஐயா, அது மட்டுமா சிறப்பு, இன்னும் சிறப்ப பாருங்க அப்படிங்காரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, பவன் அணி வன்பகை கடந்த தவர். எதை கடந்தவங்க? பவம். பவம்னா என்னது? பிறவி இல்லையா, பிறவி. பிறவி இது நமக்கு, நமக்கு பகை. இது நமக்கு, இந்த பிறவி நமக்கு ஏன் பகைங்கிறாரு? பகைன்னா என்ன? நமக்கு ஆகாததெல்லாம் பகைதானா? நமக்கு தான், நம்ம தவிர மற்ற எல்லாம் பகைதான். பகைன்னா என்னது? பகையாவது. அதுங்க பகைன்ற சொல்லுக்கு பகுதி எதுன்னா பகு, பகு பகுதி. பகு என்பது பகுதி. எது நம்மை நம்முடைய இயல்பிலிருந்து வேறுபடுத்துகிறதோ அதெல்லாம் பகைதான். எது நம்முடைய இயல்பிலிருந்து தெரிய செய்கிறதோ அதெல்லாம் பகை. நம்முடைய இயல்பு இது, பெருமான் திருவடியில் ஆனந்தமா இருக்கணும், அதான் இயல்பு. அதிலிருந்து தெரிய செய்யறதெல்லாம் பகைதானே, விளங்குதா? எனவே பிறவி நமக்கு இயல்பன்று, பிறவி நமக்கு இயல்பன்று. அப்போ நமக்கு வீட்டில் இருக்கிறது தான் இயல்பை தவிர மருத்துவமனையில் இருக்கிறது இயல்பல்ல. அதனால பகையினர், பகை இல்லையா. பவம் அது எப்படிப்பட்டது? ஏன்னா அத பவம்னு ஏன் சொன்னாரு? கடலா சொன்னாரியா? பிறவிய கடலா சொல்றாரு. ஏன் கடக்கப்படுவதாயினும் கரை தெரியாதது பற்றி, கரை தெரியாதது பற்றி கடல் என்றார். எனவே அது பவம், அது கடல் போன்றது, அது பகை. நமக்கு இயல்பல்ல பகை. எப்பேற்பட்ட பகை? வன்பகை, வலிய பகை, வன்பகை. ஏன் வன்பகை என்றார்? பகை இந்த பிறவியில இருந்து நீங்கிறதுக்கு அருமை பற்றி. அதே சில பிறவியிலிருந்து நீங்கிற முடியுமா? முடியாத. அதனால அதை வலிய பகை என்றார், வன்பகை. எவ்வளவு வலிய பகை? நனி வன்பகை. நனி பாருங்க, எல்லாம் இந்த பிறவிக்கு கொடுக்காட, ஒன்னா ரெண்டா, இவ்வளவு சொல்லு நமக்கு விளங்க மாட்டேங்குது. நமக்கு என்ன, பெரியவங்களே சொல்றாங்க. பட்டணத்தார் என்ன சொல்றாரு? இழைக்குமாரிலே நாயேன், இத்தனை பிறவி வந்தாலும் எனக்கு இந்த பிறவியில சலிப்பு தட்ட மாட்டுக்கு ஐயாங்கிறார். விளங்குதா? எனவே இந்த பிறவி நமக்கு பகை, வலிய பகை, மிகப்பெரிய வலிகை, வலிமையுடைய பகைங்கிறார். நனிவன் பகை. எனவே இப்பேற்பட்ட இந்த பகை எது? பிறவின்னு சொன்னவரு இதை கடந்தவர். அப்படின்னா இதை கடந்துட்டோம்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? சப்சே பலைக்கு இல்ல இல்லையா? இதே கடந்துட்டோம்னா பெரிய திறமைசாலி தானே. எனவே இதை கடந்தவன் யாரு? ஞானிகள். கடந்தவன் யாரு? ஞானிகள். கடந்துட்டாங்க. எதனால கடந்தாங்க? தவத்தினால், தவத்தினால் கடந்தவர். விளங்குதா? எனவே தவறனர் இல்லையா. எனவே பவ நனி வன் பகை கடந்த தவர். எனவே அந்த தவத்தின் காரணமாக, தவத்தை ஏதுவாக கொண்டு இதையெல்லாம் கடந்தாங்க. அவங்க தான் பெருவிய கடந்து போயாச்சே. எதை கடந்தாச்சு? துன்பம் பிறவி, அதை கடந்தாச்சு. எங்க போயாச்சு? இன்பக்கரை ஏதியாச்சு. கடலை கடந்தாச்சுன்னா, துன்பக்கடலை கடந்தாச்சுன்னா எங்க ஏறியாச்சு? இன்பக்கரையில. இன்பம் என்பது கரை, அதுல ஏறியாச்சு. ஏறியாச்சுல பிறவு என்ன? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தூக்கணுமா? உங்களை தூக்கிறதுக்கு வரணுங்களோ? அப்போ வன்பகை கடந்த தவர், இப்பேற்பட்ட தபசீலர்கள், ஞானிகள், பிறவியை கடந்த ஞானிகள், அவங்க என்ன செய்கிறாங்களாம்? இந்த மெய்கண்டாருடைய திருவடியை சூடிக்கிடுதாங்களாம் அப்படின்னு அந்த ஆசிரியருடைய பெருமையை உச்சிக்கு கொண்டு போயிட்டார். விளங்குதா? எனவே இந்த பிறவியை கடந்த ஞானிகளே அவருடைய தூடிக்கொள்ள, அவருடைய திருவடியை சூடிக்கொள்ளக்கூடிய தலைமைப்பாடு உடையவர் யார்? இந்த மெய்கண்டார் என்கிறார். ஏன் சூடிக்கிடுதாங்க? சூட வேண்டிய அவசியம் என்ன? மெய்கண்டாருடைய திருவடியை சூட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த பிறவியை கடந்தவர் மீளவும் தடுமாறி பிறவியில அந்த ஆத்துக்குள்ள, கடலுக்குள்ள விழாம இருப்பதுக்கு. விளங்குதா? அதற்காகவும் ஏற்கனவே பெற்ற அந்த இன்பத்தினுடைய அளவு பெருகுதல் பொருட்டும். இவர் தலையில இவருடைய திருவடியை வச்சுக்கிட்டா என்ன செய்தான், ஏற்கனவே கிடைக்க இன்பத்தை அது மிகுதிப்படுத்துகிறது. எனவே இந்த இரண்டு காரணங்கள் பற்றி அவரும் சூடுவர். அப்பேற்பட்ட தலைமைப்பாடு உடையவர் யாரு, இந்த மெய்கண்டார் என்று இதை சொல்கிறார். இதுக்கு அது போக இதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நமக்கு இந்த அளவில் நாம் போக வேண்டிய இடம் வேறல்ல, அதனால் சுருக்கமாக பார்த்துட்டு போவோம். இந்த சொல் அமைப்பு இதெல்லாம் பற்றி நிறைய விளக்கம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா இந்த 14 இந்த 1 தான் பார்க்க முடியும். அதனால் நாம் சிறப்பு பாயிரத்தை மட்டும் தனியாக பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி, இப்போது இந்த சிறப்பு பாயிரத்தில் இந்த நூலினுடைய தன்மையை சொல்கிறார். பெருமை எப்படிப்பட்டதுன்னா, அந்த சூரியனை போல நமக்கு நம்முடைய அகையிருளை நீக்கி ஆன்மா சீவான்மா பரமான்மாவை பற்றிய பொது அறிவை தருகிறது, அப்புறம் அனுபவ அறிவையும் தருகிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட இந்த நூலை தந்த அந்த மெய்கண்டவர் மெய்கண்ட தேவநாயனார், அவருடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னா, பிறவியை கடந்த ஞானிகளும் தன்னுடைய சிரசின் மேல இவருடைய திருவடிகளை சூடிக்கொள்ளக்கூடிய தலைமைப்பாடு உடையவர் என்று சொன்னார். விளங்குதா? விளங்கிச்சா? விளங்கிச்சுன்னு அடுத்த போக்கில் தொடர்ந்து சிந்திப்போம்.